அன்பான வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு அழகிய வெள்ளிக்கிழமை காலை வேளையில் உங்களுடன் வானொலி நிகழ்ச்சிகளினூடாக இணைந்து கொள்வதில் மனம் மிக மகிழ்ந்து நேயர்களே, இன்றைய தினத்து நிகழ்ச்சியிலும் திருமுருகன் திருக்கோவில் வருடாந்த மகோற்சவத்தினை ஒட்டிய சிறப்பு சிந்தனைகள் வரிசையிலே மகோற்சவத்தின் சிறப்புகளையும் அதனோடு தொடர்பான ஏனைய விளக்கங்களையும் கேட்கலாம். கடந்த வார நிகழ்ச்சியிலே ஆன்ம ஈடேற்றத்தை தரவல்லது ஆலய வழிபாடு என்றும், அவ்வழிபாடுகள் நித்தியம் நைமித்தியம் காமிகம் என்று மூன்று வகையாக ஆற்றப்படுகின்றன எனவும் கருத்துக்கள் கூறினோம். நேயர்களே, உற்சவம் என்பது உத்தம யாகம் எனவும் மேலான பஞ்சகிருத்தியம் எனவும் சிருஷ்டி மார்க்கத்தை குறிப்பது எனவும் போக மோட்சங்களை கொடுப்பது எனவும் பொருள் கொள்ளப்படுகின்றது. இங்கே உத்தமமாகிய உற்சவத்தை செய்தவர்களும் செய்வித்தவர்களும் உதவி செய்தவர்களும் சகல போகங்களையும் அனுபவித்து மோட்சத்தை அடைவார்கள் என்ற கருத்தும், விதிப்படி உற்சவம் செய்பவர்களும் செய்விப்பவர்களும் பாவம் நீங்கி ஞானமுண்டாகி நல்வாழ்வு வாழ்வர் என்றும், அத்துடன் மங்களமும் உண்டாகும் எனவும், அசுரர்களின் அழிவின் பொருட்டு உற்சவத்தை செய்க என்றும், சர்வதோஷ நிவர்த்தியின் பொருட்டும் சர்வலோக சுகத்தின் பொருட்டும் சர்வதேவ பிரியமாகவும் சர்வ பிராணிகளின் சுகத்தின் பொருட்டும் அரசர்களுக்கு விஜய சித்தியின் பொருட்டும் எல்லாரையும் ரட்சித்தற் பொருட்டும் உற்சவத்தை செய்க எனவும், புக்தி முக்தியை கொடுப்பது சர்வான்மாக்களுக்கும் சுகத்தை தருவது பரிசுத்தமானது எப்பொழுதும் விஜயத்தை உண்டாக்குவது சர்வசித்தியையும் கொடுப்பது இஷ்டகாமிய பலனை தருவது எனவும் சிவவாக்காகிய திவ்ய ஆகமங்கள் உற்சவத்தின் பெருமையை வெளியிடுகின்றன. தேவாரம் முதலிய திருமுறைகளும் உற்சவங்களை பற்றி ஆண்டாண்டு விசேஷித்து கூறுகின்றன. ஆகம விதிப்படி உற்சவம் செய்து பற்பலர் பேருற்றமையை சூதனொலி மாலையாகிய புராணங்களும் விரித்து அறிவுறுத்துகின்றன. இவற்றினாலே மண்ணினிற் பிறந்தார் பெறும் பயன் அன்னலாரது விழாக்களை மனவுறுதியோடு நடத்துதலும் தரிசித்தலுமேயாமென்னும் உண்மை இனிது பெறப்படுகின்றது. மண்ணினிற் பிறந்தார் பெறும் பயன் மதிசூடும் அன்னலாரடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனில் நுலகர் முன் வருக என உரைப்பார் என்னும் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பாடிய புராணம் இக்கருத்தை தெளிவுறக் கூறி நிற்கின்றது. இவ்வாறான சிறப்புகள் கூடிய நைமித்திய கிரியைகள் சிறப்பான மகோற்சவம் என்ற பதத்திற்கு பெரிய யாகம் என்ற பொருளை நூல்கள் நவில்கின்றன. அதாவது ஒரு நாளின் ஒரு பொழுதிலே ஆரம்பித்து நிறைவடைவது சாதாரணமான உற்சவம். யாகம், வேள்வி என்ற முறையிலே மகோற்சவம் என்னும் காலப்பகுதி அந்த ஆலயங்களின் வளமைக்கு தகுந்தாற்போல 10 நாட்களாகவோ 11 நாட்களாகவோ 15 நாட்களாகவோ 18 நாட்களாகவோ அல்லது 25 நாட்களாகவோ இடம்பெறுகின்ற வேளை அங்கே அந்த ஆலய மூலமூர்த்திகளுக்குரிய பரிவாரங்களுடன் கூடிய யாகத்தை ஸ்தாபித்து அங்கே கலசங்களில் இறைமூர்த்தங்களை ஆவாகனம் செய்து ஓமம், தீபாராதனை, தரிசனம் முதலியவற்றை செய்வித்தலே பெரிய யாகம் என்னும் பதப்பொருளில் குறிக்கப்பட்டது. மகோற்சவத்திற்குரிய சிறப்புகளில் அடுத்ததாக மகோற்சவம் இடம்பெறுகின்ற ஆலயங்களில் அந்த மகோற்சவ காலங்களில் மட்டும் கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் இறைவனை ஸ்தம்பம், பிம்பம், கும்பம் என்று எல்லா இடங்களிலும் எழுந்தருளப் பண்ணி அதற்கு பூஜைகள், ஸ்தோத்திரங்கள், அலங்காரங்கள், அர்ச்சனைகள் செய்து வழிபடுவதும் அதனை அடியவர்கள் கண்டு பேரருள் பெறுவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஆகும். இன்னும் விளக்கமாக கூறினால், மகோற்சவ காலங்களில் ஆலயத்தின் மூலமூர்த்தியாக விளங்கும் இறைவன் கொடித்தம்பத்தில் சுற்றப்பட்டிருக்கும் கொடிப்படத்திலே வரையப்பட்டுள்ள அஸ்திரத்திலே ஆவாகனம் செய்யப்பட்டு அங்கே விசேடமாக தம்பபூசை நடாத்தப்படும். வசந்த மண்டபத்திலே அலங்கார சொரூபனாக காட்சி கொடுக்கும் இறைவனுக்கு அங்கேயும் விசேட ஆராதனைகள் யாவும் நடாத்தப்படும். இதனுடன் மகோற்சவ கால யாகசாலையில் வைக்கப்பட்டிருக்கும் கலசத்தில் இறைவனை எழுந்தருளச் செய்து விசேட தரிசனம், தீபாராதனை, ஓமம் என்பன நிகழ்த்தப்பெறும். இவை யாவற்றிலும் சிறப்பாக மகோற்சவ காலங்களில் உற்சவத்தினை நடாத்துகின்ற சிவாச்சாரியாருடைய ஹிருதய கமலத்திலே இறைவன் எழுந்தருளியிருப்பதனால் அவரை அக்காலங்களிலே விசேடமாக தரிசனம் செய்து அவரது ஆசி பெறுவதன் மூலமும் நாம் இறைவன் திருவருளை பெறலாம். உற்சவத்தின் நிறைவிலே ஆச்சாரிய உற்சவம் என்று கூறப்படும் ஓர் நிகழ்வின் மூலம் கலந்து கொண்ட அனைவருக்கும் குருவின் ஆசி வழங்கப்படுகின்றது. இவ்வாறான சிறப்புகள் யாவும் மகோற்சவ காலங்களில் மட்டுமே விசேடமாக நாம் ஆலயத்தில் கலந்து இறையருளை பெறுவதற்கு ஏதுவாக அமைகின்றன. நேயர்களே, இறைவனது பஞ்சகிருத்தியங்களின் தத்துவார்த்தமாக மகோற்சவ கால கிரியைகள் அமைகின்ற விளக்கங்களை நாம் அடுத்த வார நிகழ்ச்சிகளிலே கேட்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
முருகன் அடியார்களே, 2021 வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் பற்றிய அறிவித்தல். ஆக்லாந்து நியூசிலாந்து அருள்மிகு திருமுருகன் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் 2021. சூலம் பிடித்து எம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆலம் கடித்த பெருமான் குருமாறன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மைத்துணையே. அடியார்களே, இந்த வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபன ஆரம்பம் 21/1/2021 வியாழக்கிழமை, பூர்த்தி 3/2/2021 புதன்கிழமை. நியூசிலாந்து நாட்டில் ஒட்டாகு நகரில் வீற்றிருந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டுவனவெல்லாம் தந்தரல் புரியும் திருமுருகப் பெருமான் மகோற்சவம் சர்வாரி வருஷம் தை மாதம் 21 ஒன்று 2021 வியாழக்கிழமை மாலை 5:30 பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 14 தினங்கள் நடைபெற திருவருள் பாலித்துள்ளார். புண்ணிய காலங்களில் மெய்யடியார்கள் யாவரும் சைவ ஆசார சீலர்களாக வருகை தந்து திருமுருகனின் அழகு திருக்கோலங்களை தரிசித்து எல்லா நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கவென வேண்டுகின்றோம். உற்சவகால விவரங்கள்: 21-1-2021 வியாழக்கிழமை பூர்வாங்க கிரியைகள். நித்திய பூஜை மாலை 5:30, அதனைத் தொடர்ந்து 6 அனுப்ஜை, அதனைத் தொடர்ந்து கிராம சாந்தி 6:30 நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து 7:30 வாசு சாந்தி நடைபெற்று, தொடர்ந்து நிருத்சக்கரகரணம் 8:00, அதனைத் தொடர்ந்து மகாபிரசாதம் வழங்கப்படும். அடுத்த நாள் 22-1-2021 வெள்ளிக்கிழமை கொடியேற்றம். அன்றைய காலை பூஜைகள்: அபிஷேகம் காலை 6:30, நித்திய பூஜை காலை 7:30, கொடிபட பூஜை காலை 8:00, கணபதி தாளம் காலை 8:30, தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை காலை 9:00, கொடியேற்றம் காலை 10:00 நடைபெற்று மதியம் 12:00 அன்னதானம் வழங்கப்படும். அன்றைய மாலை நிகழ்வுகள்: அபிஷேகம் மாலை 5:30, நித்திய பூஜை மாலை 6:30, தொடர்ந்து ஸ்தம்ப பூஜை 7:00 நடைபெற்று வசந்த மண்டப பூஜை 7:45 நடைபெற்று சுவாமி வீதிவலம் வருதல் 8:00 நடைபெற்று தொடர்ந்து மகாபிரசாதம் வழங்கப்படும். அடுத்து 23-1-2021 சனிக்கிழமை முதல் 28-1-2021 வியாழக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை அபிஷேகம் 8:30 நடைபெற்று நித்திய பூஜை காலை 9:30 நடைபெற்று ஸ்தம்ப பூஜை காலை 10:00 நடைபெற்று தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை காலை 10:30 நடைபெற்று தொடர்ந்து உள்வீதி உற்சவம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படும். எனவே இந்த 23-1-2021 சனிக்கிழமை முதல் 28-1-2021 வியாழக்கிழமை வரை நடைபெறும் மாலை பூஜைகளை பார்த்தால், அபிஷேகம் மாலை 5:30 நடைபெற்று நித்திய பூஜை மாலை 6:30 நடைபெற்று ஸ்தம்ப பூஜை 7:00 நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை 7:45 நடைபெற்று தொடர்ந்து உள்வீதி உற்சவம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படும். அடுத்து மாம்பழ திருவிழா 26-1-2021 செவ்வாய்க்கிழமை 8:00. தைப்பூச காவடி திருவிழா 28-1-2021 வியாழக்கிழமை. அதனைத் தொடர்ந்து சப்பர திருவிழா 29-1-2021 வெள்ளிக்கிழமை மாலை 7:00 இடம்பெறும். தொடர்ந்து 30-1-2021 சனிக்கிழமை ரத்தோற்சவம். அன்றைய காலை நிகழ்வுகள்: அபிஷேகம் காலை 6:30 நடைபெற்று தொடர்ந்து நித்திய பூஜை காலை 7:30 நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஸ்தம்ப பூஜை காலை 8:00 நடைபெறும். மேலும் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை காலை 8:45 நடைபெற்று ரத்தோற்சவம் பகல் 10:00 இடம்பெறும். அடுத்த நாள் 31-1-2021 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம். காலை அபிஷேகம் 6:00 நடைபெற்று 7:00 நித்திய பூஜை நடைபெற்று தொடர்ந்து சூர்ணோற்சவம் காலை 7:30 நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஸ்தம்ப பூஜை காலை 8:00 நடைபெறும். தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை காலை 8:45 நடைபெற்று தீர்த்தோற்சவம் பகல் 9:00 இடம்பெறும். அன்றைய தினம், அதாவது 31-1-2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை நித்திய பூஜை 5:30 நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை மாலை 6:00 நடைபெற்று கொடியிறக்கம் 7:00 இடம்பெறும். பூங்காவன திருவிழா 1-2-2021 திங்கட்கிழமை நித்திய பூஜை மாலை 6:30 நடைபெற்று பூங்காவனத்தில் விசேட பூஜை 7:00 நடைபெற்று தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அடுத்த நாள் 2-2-2021 செவ்வாய்க்கிழமை வைரவர் விசேட அபிஷேகம் மாலை 6:00 நடைபெற்று நித்திய பூஜை 7:00 இடம்பெறும். தொடர்ந்து வைரவர் விசேட பூஜை மடை 7:30 இடம்பெறும். அடுத்த நாள் அதாவது 3/2/2021 புதன்கிழமை பிராய்ச்சித்த அபிஷேகம் பகல் காலை 9 மணிக்கு இடம்பெற்று விசேட பூஜை பகல் 10 மணிக்கு இடம்பெறும். ஆகவே அடியார்கள் அனைவரும் இந்த உற்சவ காலங்களில் பால், இளநீர், பூமாலைகள், மலர்கள் வழங்கி திருமுருகன் திருவருள் பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இப்படிக்கு ஆலய குருமார்களும் திருமுருகன் திருப்பணி சபையினரும் உபயகாரர்களும். முருகன் அடியார்களே, காவடி திருவிழா தைப்பூச நாளன்று, அதாவது எதிர்வரும் 28/1/2021 வியாழக்கிழமை மாலை இடம்பெற இருக்கின்றது. எனவே கோவில் காவடி எடுப்பவர்கள் $30, பால்குடம் எடுப்பவர்கள் $20, நீங்கள் சொந்தமாக காவடி வைத்திருந்தால் $20 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் நியூசிலாந்து தென்முருகன் ஆலய காரியாலயம் தொலைபேசி இலக்கம் 0972762754 அல்லது JJ தொலைபேசி இலக்கம் 0212-269-7826 அல்லது 0926-5512 என்ற இலக்கங்களில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய சைவனித நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி தைப்பூசம். தைப்பூசம். தைப்பூச விழாவின் நாயகன் எங்கள் முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான். முருகையுடையவன் முருகன். முருகு என்றால் என்ன? முருகு என்பது பல பொருள் குறிக்கும் ஒரு சொல். அப்பல பொருள் சிறப்பாக குறிக்கத்தக்கன 4. அவை மனம், இளமை, கடவுள் தன்மை, அழகு என்பனவாகும். இந்த 4 பொருளடங்கிய ஒரு சொல்லில் பண்டை தமிழ் மக்கள் தமது முழுமுதற் பொருளை அழைத்தது வியக்கத்தக்கது. இயற்கை மனமும் மாறா இளமையும் எல்லா பொருளையும் அழியா அழகும் இறைவனத்தில் இலங்குவது உண்டு. அந்த பொருள்கள் முறையே உரையற்கிடம் பெற்றுள்ளன. முருகன் என்னும் சொல்லை அந்த இறைவனுக்கு நம் பழந்தமிழ் மக்கள் சூட்டி மகிழ்த்திருக்கின்றார்கள். முருகன் என்னும் சொல்லிலே அறிஞர் போற்றும் பொருள்களே மிளர்கின்றன. ஆதலால் அறிஞர் போற்றுதற்குரியதும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதும் பொருத்த முடியதுமாக இருப்பது முருகன் என்னும் திருப்பெயர். இந்த இயற்கை மனமும் மாறா இளமையும் கடவுள் தன்மையும் அழியா அழகும் அறிவில் சிறந்த எந்த சமயத்தவரும் கொள்ளும் ஆண்டவர்க்குரிய இயல்புகளாகும். இந்த இயல்புகள் அமைந்த ஒன்றை தமிழ் மக்கள் முருகன் என்று அழைக்கின்றார்கள். நக்கீரனார் தாம் உணர்ந்த அழகை பொதுமுறையில் திருமுருகாற்று படையில் பாடி மகிழ்ந்தார். அழகை பற்றி எண்ணாத இடமில்லை, பேசாத இடமில்லை, போற்றாத இடமில்லை. அழகு அழகு என்றே உலக அழகில் உறைந்து நிற்கின்றது.
காட்டு முருகா.
திருவிழா தை மாதத்தில் வரும் பூரணையும் நட்சத்திரமும் சேர்ந்த அன்றே முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்றது. தைப்பூச தினத்தை பற்றி பல வரலாறுகள் இருந்தாலும் மேலே சொல்லப்படுகின்ற புராண வரலாறு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. சூரபத்மன், சிங்கமுகன், தரகாசுரன் ஆகிய அசுரர்கள் ஒரு காலத்தில் தேவர்களை மிக கொடுமைப்படுத்தினார்கள். இவர்களது கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டார்கள். சிவனுக்கு பிறக்கும் குழந்தை ஒன்றினாலேயே இந்த அசுரர்களை அடக்க முடியுமென்றும் விரைவில் சிவனது நிஷ்டை கலைத்து அவர் உமாதேவியுடன் சேருவார், அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைதான் இந்த அசுரர்களை அடக்குவான் என்று தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினார் பிரம்மா. பின்னர் மன்மதனின் உதவியுடன் சிவனின் நிஷ்டை கலையச் செய்தார். இவரது நெற்றிக் கண்ணிலிருந்து பொறிகள் பொற்றாமரை தடாகத்தில் சென்று விழுந்து ஆறு குழந்தைகளாகின. உமாதேவியார் ஆறு குழந்தைகளையும் ஒன்றாகச் சேர்த்து அணைத்து ஆறுமுகன் எனப் பெயரிட்டார். பின்னர் வாலிப பருவம் வந்ததும் அசுரர்களை துவம்சம் செய்ய முருகனை அனுப்பும்படி தேவர்களையும் சிவனையும் உமாதேவியாரையும் வேண்டினார்கள். உமாதேவியார் இதை கேள்விப்பட்டு மிக கவலையடைந்தார். பின்னர் தன் சக்தியெல்லாம் சேர்த்து ஒரு சக்தி வேலை உருவாக்கி முருகன் கையில் கொடுத்து அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்று என்று கட்டளையிட்டார். உமாதேவியார் முருகனுக்கு சக்தி வேலை அளித்த தினமே தைப்பூச தினமாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூச தினத்தில் சைவ மக்கள் அனைவரும் விரதம் அனுஷ்டித்து முருகன் கோவில்களுக்கு சென்று காவடி எடுப்பார்கள். காவடியிலும் பல வகையான காவடிகள் உண்டு. பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தனக்காவடி, புஷ்பக்காவடி என பல வகை காவடிகளை சுமந்து செல்வார்கள். முருகனை நினைந்து உருகி அவன் பாடல்களை பாடி காவடி ஆடுவார்கள். நமது முருக வழிபாட்டுடன் எப்படி காவடியாட்டம் கலந்தது என்பதற்கு ஒரு புராண வரலாறு உண்டு. பார்வதி தேவிக்கும் பரமசிவனுக்கும் இமயமலையில் திருமணம் நடந்த காலத்தில் தேவர்களும் முனிவர்களும் மற்ற யாவரும் இமயமலைக்கு வந்து கூடியதால் வடபுறம் தாழ்ந்து தென்புறம் உயர்ந்தது. பூமியை சமமாகச் செய்வதற்கு சிவபெருமான் அகத்திய முனிவரை தென்திசைக்கு அனுப்பினார். அந்த கட்டளையை சிறமேல் தாங்கி அகத்தியரும் தென்திசை வந்து தமிழ்நாட்டின் கோடியிலுள்ள பொதிய மலையில் தங்கினார். அவ்வாறு தங்கிய அகத்தியர் தமது சீடனாகிய இடும்பாசுரனை அழைத்து, சீடனே, நீ உடனே கைலமலைக்குச் செல். அங்கு முருகப்பெருமானுக்குரிய கந்தமலையில் சிவசக்தி சுரூபமான சிவகிரி சக்திகிரி ஆகிய சிகரங்கள் உள்ளன. அந்த இரண்டு சிகரங்களையும் இங்கே கொண்டு வா, நான் அவற்றை வழிபட விரும்புகின்றேன் என்று சொல்லி ஏவினார். தனது குருவான அகத்தியர் கட்டளையை நிறைவேற்ற அவன் தனது மனைவியான இடும்பியுடன் கைலமலைக்குச் சென்று இரு குன்றுகளையும் பெயர்த்தெடுத்தான். தான் பெயர்த்தெடுத்த அந்த இரு குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்மதண்டத்தின் இருபுறங்களிலும் காவடியாக கட்டினான். தான் தோள் மீது பிரம்மதண்டத்தின் மையப்பகுதியை வைத்துக் கொண்டு புதிய மலைக்கு திரும்பினான். இடும்பன் தான் சுமந்து வந்த இரு மலைகளுடனும் திருவாவனன் குடிக்கு மேலே ஆகாயத்தில் பறந்தபோது முருகப்பெருமான் அந்த இரு மலைகளையும் அங்கேயே இறங்குமாறு செய்து அந்த இடத்திலேயே நிலைபுறச் செய்துவிட்டார். தன்னை அறியாமல் தரையில் இறங்கிய இடும்பன் எவ்வளவு முயன்று பார்த்தும் அந்த பிரம்மதண்டத்தின் ஓரங்களில் கட்டிய மலைகளை அசைக்க முடியவில்லை. பெரும் பக்தனாகிய அவனுக்கு அந்த நேரத்தில் அருள் புரியவும் முருகப்பெருமான் விரும்பினான். எனவே அவர் ஓர் அழகிய இளவரசனின் உருவுடன் ஒரு குதிரை மீது வந்து திருவாவனன்குடி கோயிலுக்கு வந்து இளைப்பாறு செல்லும்படி அவனுக்கு கூறினார். அவனும் ஏதோ ஒரு வகையான தெய்வ சக்தியால் காவடியை இறக்கிவிட்டு அப்பால் சென்று இளைப்பாறினான். சிறிது நேரம் சென்றபின் இடும்பன் மீண்டும் அந்த காவடியை தூக்கினான். அவனால் அசைக்கவே முடியவில்லை. அவன் அயற்சி மிக்கவனாய் மேலே நிமிர்ந்து பார்த்தான். ஆகா, சிவகிரி குன்றின் மீது ஓர் அழகிய சிறுவன் கோவணத்துடன் தண்டுகொண்டு ஆண்டியின் உருவில் நிற்பதை அவன் கண்டான். அந்த சிறுவனின் மாயினால் தான் மலையை அசைக்க முடியாமல் போய்விட்டதென்று உணர்ந்த இடும்பன் அவனை மலையை விட்டு போகும்படி கூறினார். அந்த சிறுவன் மலையை விட்டு போகாமல் அடம்பிடிக்கவே இடும்பன் அந்த சிறுவனை தாக்க முயன்றான். ஆனால் அவன் அதே கணத்தில் வேரட்ட மரம்போல் கீழே சாய்ந்தான். இடும்பன் வீழ்ந்த செய்தியை தம் தவ வலிமையால் உணர்ந்த அகத்தியர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இடும்பியும் அகத்தியரும் முருகப்பெருமானின் திருவிளையாடலை உணர்ந்து அவரை வணங்கினார். உடனே இடும்பன் உயிர் பெற்று எழுந்தான். அவனது குரு பக்தியை மெச்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனை தமது பழநிலத்தின் காவல் தெய்வமாக இருக்கும்படி பணித்தார். அவனுக்கு பேரருள் செய்தார். இடும்பன் இரு மலைகளையும் காவடி போல் சுமந்து வந்து முருகப்பெருமானின் திருவிரலை பெற்றானல்லவா, அதே முறையில் காவடி தூக்கிச் சென்றால் முருகப்பெருமானின் திருவிரலை எளிதில் பெறலாம் என்று அன்று முதல் மக்கள் நம்பலாயினர். தைப்பூச தினத்தன்று மலைக்குப் பதிலாக சந்தனம், பால், மலர் போன்ற பொருள்களை கூடைகளில் வைத்து கட்டி காவடியாக எடுத்துச் செல்லும் வழக்கம் நம் சைவ வழிபாட்டில் கலந்துவிட்டது. காவடி சுமந்து தம்மை மறந்து ஆவேசத்துடன் வேல்வேல் என்று கத்திக்கொண்டே செல்லும் பக்தர் கூட்டத்தை நாம் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமான் திருக்கோவில்களில் காணலாம். எனவே இங்கும் ஆக்லாந்தில் ஒட்டாகுஹோ 145 சர்ச் வீதியில் அமைந்திருக்கும் எமது திருமுருகன் கோவிலிலும் இந்த தைப்பூச தினத்தன்று திருவிழா, காவடியாட்டம், முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், பூசை அர்ச்சனை முதலியவற்றுடன் மிக சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அடியார்களே, இந்த தைப்பூச திருவிழாவில் பக்தி சிரத்தையுடன் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றுவோமாக. இத்துடன் இன்றைய வெள்ளிக்கிழமை காலை சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.